எங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். அதே வயதிலே நாமும் தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அப்படியாய் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 7 வசனத்திலிருந்து 7 ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கடன் செல்ல போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 8 லூக்காவின் சுவிசேஷம் 8:11 வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம்.
விதை என்னது? விதையை குறித்து ஊமை ஆண்டவர் பேசும்போது விதை தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் 2010 என்னென்ன காரியத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் என்ற காரியத்தை குறித்து பார்த்து கடன் செல்ல போறோம். முதலாவது காரியம், தேவனுடைய வசனத்தினாலே மறுபிறப்பு அடையலாம். அது பெரிய ஆசீர்வாதம். நாம தேவனுடைய வசனத்தினாலே ஆண்டவருடைய இரத்தம் கழுவி எங்களை சுத்திகரித்தது, எங்களை மாற்றினார், எங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், எங்கள் நடைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றியிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் எங்களை என்ன செய்ய வேண்டும்? மறுபிறப்பு அடைய செய்ய வேண்டும். இது முதலாவது ஆசீர்வாதம். வேதத்தில் இருந்தால் இதை எடுக்கிறேன். உண்டு பேதுரு 7 காரியத்துக்கும் 7 வசனங்களை வாசித்து அடுத்த கவரதியை நாம் கடந்து செல்ல போறோம். ஒன்று பேதுரு 3:23 வசனம்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெபிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கப்பட்டால் பிறந்திருக்கிறீர்கள். அப்ப நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவ வசனத்தினாலே இந்த 2010 நாம் ஒவ்வொருவரும் மறுவப்பட வேண்டும், மறுபிறப்பு அடைய வேண்டும். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறுபடி ஒவ்வொரு நாளும் நாம் பிறக்க வேண்டும். அப்படி என்ன அனுதினம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானம் பண்ண வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அது என்ன வேண்டும். இன்னும் எடுக்கவில்லை நீங்கள் யாக்கோபுவின் நிருபம் 2:18 பார்த்தால் தேவன் அவர்கள் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிபித்தார், பிறப்பித்தார். தேவனுடைய வசனத்தினாலே எங்களை என்ன செய்தார்? பிறப்பித்திருக்கிறார். அப்ப அந்த வசனம் எங்களை என்ன செய்ய வருது? அன்னதினமும் நாங்கள் வாசிக்க வேண்டும். அன்னதினம் அந்த காரியத்தை நான் கடந்த உபவாச கூட்டத்தில் கேட்கும்போது 5-6 பேர் தான் வேதத்தை 2009 வாசித்து முடித்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ வசனத்தை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அது ஆசீர்வாதம். ஆகவே இன்னுமாய் 1 John 3:9 எடுக்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று நான் கையில வச்சிருக்க வேதாம் சொல்றது. ஆனா புது மொழிபெயர்ப்பிலே அதை கொஞ்சம் இதாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது எனக்கும் சரியாகப்பட்டது. அப்படி என்று சொன்னால் தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்கிறது இல்லையா? அநேக பெரிய பெரிய காரியங்கள், ஊழியர்கள், பல 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 காரியங்கள், விசுவாசிகள் கூட இந்த பாவத்தில் விழுகிறார்கள். அப்ப அவர் தேவனால் பிறக்கவில்லையா? அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம் இந்த வார்த்தையில, தேவனால் பிறந்தவன் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க மாட்டான். அது மட்டுமல்ல, அது சொல்லப்பட்டிருக்கு, பாவத்திலே அவன் நிலைத்திருக்க மாட்டான், அவன் மனம் திரும்புவான், தேவன் மன்னிப்பான். ஆகவே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவ வசனத்தினால் அறிந்திரமும் நாம் பிறக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வார்த்தையானது என்ன செய்கிறது சொன்னால், வேதத்திலே பார்த்தால் எபிரேயர்களின் நிருபத்திலே 4:12 பார்த்தால் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கருக்கென்று காரியத்துக்கு அங்கு சொல்லப்பட்ட காரியம் மிகவும் கூர்மையானது. அப்ப இருபுறமும் கூர்மையான பட்டயத்தை உடையது எது? தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. அது என்ன சொல்றது? எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தாக உருவக்குத்தராம் இருக்கிறது. பாருங்க, ஆத்மா ஆவி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற அவ்வளோ கூர்மையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது என்ன செய்கிறார்? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்னது? வகையறுக்கிறதாயிருக்கிறது. அப்ப தேவ வசனத்தின்படி நாங்கள் அதீதம் வாசிக்காமல் இருப்போமானால் மாமிச காரியங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்து விடுவோம். மாமிசத்திலே காரியங்களை யோசித்து விடுவோம், மாமிசத்திலே காரியங்களை செய்து விடுவோம். ஆவி ஆத்மா என்ன செய்கிறது? மாமிசத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 2010 நாங்கள் ஒரு முடிவெடுத்து தேவனுடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் வாசிப்போம் என்றொரு முடிவெடுத்து விட்டனால் நிச்சயமாகவே ஆண்டவர் தாமதிக்குமானால் 2010 முடிவிலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே இன்னும் வெளிப்படுத்த 1:16 பார்த்தால் தமது வல்லகரத்தில் 7 ஏந்தி கொண்டிருந்தார். பாட்டு படித்தோம், சிங்காசனத்தில் 7 ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னது? அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ளே பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்படுது. இன்னுமாய் பெருமுகு சபைக்கு 2:12 பார்த்தால் தூதனுக்கு நெளிய வேண்டிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வசனம் என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அது ஊடறுவு செல்கிறது, பிரிக்கிறது. ஆகவே இந்த வருஷத்திலே முதலாவது தேவனுடைய வசனத்தினால் நாங்கள் பிறக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்படி பிறந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். 2 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனத்தால் பரிசுத்தம் அடையலாம். இது 2 ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தால் என்ன செய்யலாம்? நாங்கள் பரிசுத்தம் அடையலாம். வேதம் சொல்வது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப தேவ வசனத்தால் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? பரிசுத்தம் ஆகிறோம். யோவானுக்குள்ள சுவிசேஷம் 17:17.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம்.
19
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும் படி.
பாருங்க, சத்தியத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அப்ப தேவ வசனத்தினால்தான் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். 19 அவர்களுக்கு சத்தியத்தினால் பரிசுத்தம் ஆகவுள்ளவளாகும் படி. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தினால் நாங்கள் அனுதினம் முதலாவது மறுபடி பிறக்க வேண்டும், மறுபுறப்படைய வேண்டும். அடுத்தது 2 பார்த்தால் என்னவது? நாங்கள் பரிசுத்தத்தை அடைய வேண்டும். அது 2 ஆசீர்வாதம். தேவ வசனத்தினால் இந்த 2010 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதே எடுக்கிறது நீங்க ஜோவான 15:3 பார்த்தா, நான் உங்களுக்கு சொல்லுகிற சொன்ன இந்த உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப நாங்கள் இன்னும் மீந்த கனிகளை அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தின் பரிசுத்துக்கு கடன் செல்லவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னுமாய் 4:2 பார்த்தால், கர்த்தராகிய இயேசுவினாலே நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தமாகும்படி வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கும். அப்ப தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமெல்லாம் வேதத்தை நாங்கள் வாசிக்காவிட்டால் தேவனுடைய கட்டளை அறிந்து கொள்ள முடியாது, பரிசுத்தமாக முடியாது. அப்ப நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் இரண்டாவது நாங்கள் காரியம் தேவனுடைய வசனத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. எபேசியர் 5:26 வசனத்திலே பார்த்தா, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆகிறதுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானசாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது திருவசனத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாய் இங்கே இருக்கிறது. இன்னுமாய் 1 பேதுரு 22:24, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிங்கமுள்ளவாகும்படி ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. அடுத்த சொல்வது, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரோடு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பேதுரு எழுதும் போது இந்த காரியத்தை எழுதுகிறேன், ஆண்டவரே கேட்கிற பேதுரு பிடிச்சு, பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ரெண்டாம் இடம் கேட்கிறார், பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மூன்றாவது இடம் கேட்கிறார், பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய? அப்போது அவன் மனம் காசு அழுத ஆண்டவரை மக்கெல்லாம் தெரியும். அப்ப அந்த பேதுரு தான் இங்க எழுதுகிறார், ஒருவர் ஊக்கமாய் நீங்கள் அன்பு கூற வேண்டும். மாயமற்ற சிநேகத்தை விரும்பாதபடி தேவ வசனத்தினால் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக கொண்டவர்களா இருக்கும்படி சுத்த எரியத்தோடு ஒருவர் ஒருவர் நீங்கள் அன்பு கூறுங்க. சுத்த எரிதம் இல்லாமல் அன்பு கூறலாம், தேவ வசனம் இல்லாட்டி சுத்த எரிதம் இல்லாமல் அன்பு கூறலாம். நீங்க சுத்த எரியத்தோடு அன்பு கூற வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி நாம் அன்பு கூற வேண்டும். வேத வசனத்தை நாம் அனுதினம் வாசிக்கலாய் இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது ஆசீர்வாதம், தெய்வ வசனத்தை வாசிப்பதனால் 2010 நாங்கள் என்னது பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்திலிருந்து கலம் சொல்லாய் தீவனங்களை மாற்றுவார், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சரி, மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து பார்ப்போம். தேவனுடைய வசனத்தினாலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடையலாம். என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய வளர்ச்சி அடையலாம். இதை நாங்கள் 1 பேதுரு 2 2:3
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
சொல்லப்படுறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சை வேணும், வாஞ்சை வேணும், விருப்பம் வேண்டும், அல்லது ஆர்வம் வேண்டும். இல்லாட்டி இந்த பகுதியில் இன்றைக்கு வாசிக்க சொல்லிருக்கு, இந்த பகுதியை வாச்சாச்சு போயாச்சு அப்படின்னு இருக்கலாம். அப்படியே வாச்சிட்டு வசனத்தை விட்டுட்டு நாம் இந்த பாலில் போய் வாழலாம். நீ வசனத்தின்படி வாழ வேண்டும். இனிமாய் நீங்கள் எடுக்க தேவையில்லை, எபிரேயர் 12:12-14 வாசித்தோம்னா அங்கே சொல்லப்படுது, நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை, தேவனுடைய வசனத்தை, மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடம் சொல்லப்படுகிறது? மெல்கிசேதேக்கை பற்றி அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்கு சொல்ல போது, மெல்கிசேதேக்கை பற்றி இன்னும் உங்களுக்கு அறியப்பட நீங்க என்ன செய்றீங்க, இன்னும் அந்த அளவுக்கு நீங்க தகுதி இல்லை, இன்னும் உன்னதா இருக்கு, நன்கு படித்தவர், பல ஏற்பாட்டை நன்கு கற்றவர், கமலையை பார்த்து கற்றவர். அவர் சொல்லுகிறார், குழந்தையா இருக்கிறீர்கள், பால் யார் குடிக்கணும், குழந்தைதான் குடிக்கணும். வளர்ந்த பிறகும் பாலை குடிச்சிருந்தா என்ன நடக்கும், பலமான ஆகாரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். ஒருவர் வேத படிப்பு படிப்பிக்கும் போது சொன்ன நல்ல இறைச்சியை, இப்ப இங்க திறச்சி இறைச்சியங்க பிரிட்ஜில் இருக்கிற காடியும் கஷ்டம், இப்ப இலங்கை தேசத்துல இந்தியாவில் உள்ள ஃப்ரெஷ்ஷா இறைச்சி, அப்ப மாட்டு இறைச்சின்னு சொன்னா மிக கஷ்டம் கட்டி. அப்ப இறைச்சி உண்ணத்தக்கவர்களா நாங்க இருக்க வேண்டும், மெழுகவே பாலை குடிச்சு கொண்டிருக்கிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் பலமான ஆகாரத்தை பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள், பாலும் உண்டவன் அதே அடுத்த வசனத்தில் பாலும் குழந்தையா இருக்கிறபடியா நீங்கள் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாயிருக்கிறீர்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்க எப்படி ஐந்தாம் அதிகாரம் எடுத்து வீட்டுல போய் பார்த்து பாருங்க, 12, 13, 14 வசனம், நீ குழந்தையா இருக்கிறீர்கள், நீ அப்படி இருக்கக்கூடாது, நீங்க வளர்வீர்களாக இருக்க வேண்டும், வசனத்திலே வளர்ச்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும், வசனத்திலே பேருகளா இருக்கு. இன்னும் உங்களுக்கு நான் போதிக்க உங்களுக்கு அறிஞ்சா இருக்குது, விளங்குதில்லை, புரிஞ்சு கொள்றீங்க இல்ல என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லி போட்டுதான் நீங்க இன்னும் பாலவன்களை இருக்கிறது சொல்லுங்க. ஆகவே எபேசியர் அதே காலத்தில் பலமான ஆகாரம் வந்து நன்மை தீமை இன்னதென்று பதிச்சியினால் பயித்து அறியத்தக்கதாய் முயற்சி செய்யும். அப்ப பகுத்து அறியத்தக்கதாய் தேவ வசனம் தான் எங்களை என்ன செய்வனும், பகுத்தறியத்தக்க வளர்கிறவளாய் இருந்தால் தான் நாங்கள் பகுத்து அறியலாம். ஞானந்திரோட விளைவுகளாய் பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும், பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும் என்று சொல்ல வேத வசனங்களே நாம் பூரண வயதுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எபேசியர் 4:15 சொல்ற, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாய் அப்படி செய்யார். இது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு வேத வசனத்தை வாசிக்கலாம், அதை கை கொள்ளுவாய் மட்டும் அதில் வளர்களவா நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இந்த வசனம் எடுக்கவும் விருப்பம் வாசிக்கவும் விருப்பம் இல்லை, அது சொல்லப்பட்ட காரியத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு. அது இதுல இருந்து நான் சொன்னா நான் ரெட்டிப்பா காண கொடுக்கணும். ஆனா வேத வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 13:15 வசனத்தை எடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 13:15 வசனம்,
திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான்
பாருங்க என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு.
கற்பனைக்கு பயப்படுறவனோ பலனடைவான்,
கற்பனைக்கு பயப்படுறவனோ பலமடைவான். பலமான ஆகரத்தை உண்டுகிறவளாய் பலமடைவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். திருவசனத்தை அவமதிக்க நாசமடைவான் என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையே பயங்கரமா, கற்பனைக்கு பயப்படுவனோ பலனடைவான். ஆகவே 3வது காரியம் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், வசனத்தினால் பரிசுத்தம் அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனத்தினாலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடையலாம், 1வது மறுபிறப்பு அடையலாம். அவை இந்த 2010 தேவன் இப்படியாய் ஆசீர்வாத ஆண்டிலே ஆசீர்வாத காரியங்களை வசனத்தின் மூலம் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நாம் வேதத்தை அப்படியாய் வாசிக்க போகிறோம். 4வது காரியம், தேவனுடைய வசனத்தினாலே நாங்கள் என்ன செய்யலாம், பக்தி விருத்தி அடையலாம். தேவனுடைய வசனத்தினால்தான் நாங்கள் என்ன செய்யலாம், பக்தி, தேவனுள்ள பக்தியிலும் விருத்தி அடையலாம். அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர் 20:32 193 பக்கம் புதிய ஏற்பாடு.
இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்.
யார் சொல்றார்? லூக்கா எழுதி, லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதினவர். அவர் சொல்றார், இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ள சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லமைக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கு. எதுக்கு? தேவனுடைய வசனம். அப்ப நாங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலம்தான் நாம் பக்தியை விருத்தி அடைய முடியும். ஏனென்று சொன்னால் நிருபம் 12:12 பார்த்தால், ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். அப்ப பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவருடைய பங்கு, இப்ப என்ன நாங்கள் என்ன செய்கிறோம்? ரசிக்கப்பட்ட ஆட்கள், ரசிக்கப்பட்ட மக்களோடு ஐக்கியத்தை, ஒரு சிநேகத்தை, ஆலோசனையை வைத்துக் கொண்டால் அவரிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பக்தி விருத்தி அடையலாம். அவருடைய கூடும்போது நாங்கள் ஜெபிக்கலாம். கூடும்போது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் காரியம் சொல்லப்பட்டிருக்கே, இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்ப புரியாத காரியங்களை விளங்கப்பட்டு கொண்டு நாங்கள் தேவனிடத்திலே பக்தி விருத்தியை அடையலாம். நாங்க போய் உலகத்தாரோட போய் கேட்டா பக்தி விருத்தியில பக்தி இருக்கிறதுக்கு விசுவாசம் பக்தியும் இல்லாம போய் அனைவரும் நாங்க அப்படித்தான் செய்யறோம். ஆலோசனை வேறு இடத்துல, உலக காரியங்கள், உலக மக்களோடு அறிக்கையை நாங்கள் வைத்திருந்தால் கடற்கரை நாங்கள் பக்தி விருத்தியை அடைய முடியாது. தேவ வசனத்தோடு, தேவ வசனத்திலே அவரது பிள்ளையோடு அச்சமா இருந்தா தான் நாங்கள் என்ன தெரியலாம், பக்தி விருத்தி அடையலாம். எபேசியர் 1:12 சொல்ற, நாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்றும் பரிசுத்தவான்களத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. பாருங்க, சுதந்திரம் நம்பிக்கை, பரிசுத்தவான்களுடைய நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்திலே, ஒரு ஐக்கியத்திலே தேவ வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், தேவ வசனத்தோடு இருக்கு நடக்கிற பிள்ளைகளோடு எங்களோட வாழ்க்கையை ஐக்கியமா இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பக்தி விருத்தியை அடையலாம். அது 4வது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுது. இனிமாய் குலசியர் 12:12 ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதி உள்ள ஆக்குகிறவர். பரிசுத்தவான்கள் பங்கெடுக்கிறதுக்கு தான் நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகியிருக்கு. அதுக்காக நாங்கள் என்ன டெலிபோன் எடுத்து வச்சு அவரை பற்றி இன்றைக்கு எல்லாம் ஃப்ரீ கோல். நாங்கள் வந்த காலத்தில் இல்லை, டெலிபோனே எடுக்கிறது கஷ்டப்பட்டேன். இப்ப டெலிபோன் எல்லாம் ஃப்ரீ கால் எடுத்தா பக்தி விருத்திக்காக அழைக்கிறீங்க. அந்த விசுவாசி அப்படி, இந்த விசுவாசி அப்படி. அதுல 2009 விடுங்க, வேண்டாம். 2010 தேவ வசனத்திலே, தேவ வசனத்திலே வாங்க, அப்படி கதைக்கிறார்களோட சேர்ந்தா வாங்க, ஒரு நிமிஷம் நாங்க 2 ஜெபிப்போம், தேவ சமூகத்தில் ஜெபிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம், இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம், ரெண்டு ஒன்று சேர்ந்து ஜெபியுங்கள். டெலிபோன் மூலம் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை 2010 கொண்டு வருவார். 5வது, தேவனுடைய வசனத்தினால் ஜீவிய பாதையிலே வெளிச்சம் அடையலாம். தேவனுடைய வசனத்தினால் ஜீவிய பாதையிலே என்ன செய்யலாம்? வெளிச்சம் அடையலாம். சங்கி எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு ஆற்ற, தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். தீபம் என்ன? வெளிச்சம். என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறதா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறதா, வெளிச்சமாயிருக்கிறதா? என் பாதைகள் எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறதா? நீதிமொழிகள் எடுக்கிற நீதிமொழிகள் 6:23 பார்த்தால், கட்டிலே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையே வெளிச்சம். எங்களுக்கு போதக சிச்சு ஜீவ வழி. கொஞ்சம் பிரச்சனை, நெருக்கம், பாடுகள், வேதனை வந்துன்னா என்ன செய்யறோம்? விட்டுட்டு போயிடும். சிச்சைக்கு நாங்கள் என்ன செய்யறது இல்ல, ஒப்பு கொடுக்கிற விருப்பம் இல்லை. கொஞ்சம் வேத வசனத்துக்கு கஷ்டப்பட, உபவாச கூட்டத்துக்கு வர, இதாவளிப்பு கூட்டத்துக்கு வர, பைபிள் ஸ்டடிக்கு வர, என்ன அப்ப வளரினார். பைபிள் ஸ்டடி என்னத்துக்கு வைக்கப்படுது? நாங்க வளர்றதுக்கு பக்தி விருத்தி அடைய. 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ இப்ப நாங்க கூடி தேவ சமத்துல தேவனை ஆராய்ச்சி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு போறதுக்கு தான் பைபிள் ஸ்டடி. நாங்க அதுகளை அசட்டு பண்ணி வச்சா நீங்க வளர மாட்டீங்க, இப்படிதான் இருப்பீங்க. 2009 போட்டும், 2010 இந்த காரியத்திலே நாங்கள் முடிவெடுத்து தேவ சமத்திலே வரும்போது நிச்சயமாய் எங்கள் கால்களுக்கு அது தீபமாய், எங்கள் வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாயிருக்கும். இன்னும் சங்கீதம் 119:110 பார்த்தால், உம்முடைய வசனத்தில் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். பேதைகளை என்ன எப்படி ஆக்கும்? உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அப்ப தேவனுடைய வசனம் எங்களுக்கு என்ன தருகிறது? வெளிச்சம் தருகிறது, பிரகாசிக்கப்பட செய்கிறது. நான் ஒரு பெருமைக்காக சொல்லல, நேற்று நடந்த ஒரு காரியத்தை இது வார்த்தைப்படுத்தது. நேற்று தான் நடந்த ஒரு காரியத்தை இப்போது வரை ராத்திரி மனைவி என்னோட காய்ச்சல், அவர்கள் நல்லது படித்தவர்கள், 2 கிரேச்சுவேட் இன்னும் படிக்கிறார்கள். அவர்கள் இந்த மனைவியை கடையில கண்டிருக்கார்கள். கண்டுட்டு அவருடைய மகள் ஜெகோவா ஊருக்கு போட்டு முதல் வந்து காய்ச்சி போட்டு உங்க மருமகள் மாமி எல்லாரையும் பார்த்து காய்ச்சி போட்டு அவள் கடைக்கில் சாமான் வேண்ட போயிட்டு சாமான் வேண்டி முடிஞ்சு பிறகு திருப்பியும் வந்து கூப்பிட்டு கேட்டா, இவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த தர்மா என்ற ஃப்ரெண்டோட பயிற்சி தங்கஞ்சி புருஷன் ஒன்றா வேலை செய்தவர் அவர் ஆரம்பத்தில். அப்ப ஆரம்பத்தில் ரசிக்கப்படுறதுக்கு முதல் எங்களை வீட்டை வந்தவர். அப்போது கண்ட போல இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களோட முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறது. வரும்போது கூட சாத்தியா சொல்லிக் கொண்டு வந்தேன், உங்களோட முகத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, காரணம் என்ன என்று கேட்டுக்கும்போது இதுதான் சந்தர்ப்பம் சொன்ன, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், உங்களோட பிள்ளைகள் செய்யறதுக்கும் நாங்கள் சேர்த்து நாங்கள் பரிசுத்தாவியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிறோம். தேவன் எங்கட வாழ்க்கையிலே இன்ன சாட்சியை இப்படி இப்படி இருக்கிறார், என் கடவுளை இப்படி சுகமாக்கியிருக்கிறார், குணமாக்கியிருக்கிறார். ஆகவே தேவன் எங்களோடு இருக்கிறான்றது மற்றவர்கள் பார்த்து எங்களை சொல்லத்தக்கது. பெருமைக்காக இருக்கா சொல்ல, தேவன் எங்களை பார்த்து மற்ற பிள்ளைகள் உலகத்தில் உள்ள பார்த்து உங்களில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இனிமாய் நீங்கள் எடுக்கத்தில் ஏசியா புஸ்தகம் 2:5 யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். அப்ப தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்போம் வாருங்கள், அப்போதுதான் வெளிச்சம் வதிக்கும். இனிமாய் ஏசியா திகசை புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அநேக காரியங்களை குறித்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 500-600 வருடங்களுக்கு மேலாக அந்த காரியத்தை ஒரு திகதர்சி இப்படியான காரியத்தை சொல்லிக்கான்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்கு. என்று சொல்கிறார் 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரணிலும் தேசத்தில் குடிக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதை சொல்லியிருக்க அதே நேரத்தில் மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து காரியங்கள் சொல்லும் போது அங்கு இயேசு கிறிஸ்துவின் என்ன நடந்தது? ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்? வெளிச்சம் உதித்தார். வெளிச்சம் உதித்தார். அப்ப இயேசு மெய்யான ஒளி, அவருடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கிறவா இருந்தால் தான் நாங்கள் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். இன்னுமாய் மத்திய எழுதின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். மத்திய 6 அதிகாரத்திலே 14 வசனத்திலே பார்த்தால் சொல்லிருக்கார், நீங்கள் உலகத்துக்கு என்ன சார் இருக்க? வெளிச்சம். உலகத்துக்கு நீங்கள் என்ன? வெளிச்சம். உலகம் எப்படி இருக்கு? இருளத்தில். அப்ப உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா மாற்றப்பட வேண்டும் என்றால் வேத வசனத்தை நீங்கள் அனுதினம் வாசிக்கிறவளா, செபிக்கிறவளா, தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கும் போதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் இருக்கும். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்கப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இனிமாய் எபேசியர்களின் பார்த்தால் அங்கே சொல்லப்படுது, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். முந்தைய அந்தகாரமா இருந்தீர்கள். அப்ப வெளிச்சத்தில் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை வாசித்து அனுப்பினால் நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம், இதுதான் கஷ்டம். நடந்து கொள்ள வேண்டும். இனிமாய் திசுகளுக்கு நிருபத்திலே பார்த்தால் 5 அதிகாரம் 5 பார்த்தால் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே சொல்லியிருக்கப்பட்டது. நீங்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இரவுக்கும் பகலுக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வெளிச்சம் வந்தா இருள் தானாகவே போயிடும். ஆகவே இயேசுவே எங்களுக்கு மெய்யான வெளிச்சம், அவருடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறதா? அப்போ சங்கீதத்தில் பார்த்த பொழுது என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கும். இன்னுமாய் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் வெளிச்சத்திலே நடப்பார். அதுக்கு முதல் வசனத்தில் பார்த்தோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இங்க சொல்லப்படுது தேவனுடைய வசனத்தினால் என்னது? ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். 6 காரியம், தேவனுடைய வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்கலாம். இது 6 ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 6:12-13 வசனம். எபேசியர் 6:12-13 வசனம்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, தூரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான வண்டமணங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு
உண்டு.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகவும் படிக்கி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்
கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, தேவனுடைய வார்த்தை. அப்ப என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய வசனத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்கலாம். எங்களுக்கு ஒரு எதிராளி இருந்தால் பிசாசு, வேற ஒருவரும் இல்லை எங்களுக்கு. இந்த பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சத்ரு எதிராளி என்று சொன்னால் அது பிசாசு, வேற ஒருவரும் இல்லை. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த வேலையில ஞானஸ்தானம் எடுத்து 30 வேலை கரை ஏறின பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசு விட்டானோ? ஹலோ, பிசாசு விட்டானா? அவரை சோதித்தான். மத்தியிலையும் இருக்கு, லூக்காலையும் இருக்கு இல்லையா? லூக்கால ஒரு வசனத்தை வாசித்து நான் சில காலம் சிந்தித்தேன். அந்த வசனத்தை அது பாருங்க, லூக்கா 4:2 பாத்தீங்க.
40 நாள் பிசாசு நாள் சோதிக்கப்பட்டார்.
சரி, கால் நாங்க இதுல சோதனை எத்தனை போட்டிருக்கு? மத்தியிலும் லூக்காலும் 3 சோதனை போட்டிருக்கு. கண்களை இச்ச, மாம்சத்திச்ச, ஜீவனத்தை பெருமை. ஏவாளை சோதிச்சு அதே காரியத்தை வச்சு சோதிச்சேன். கல்லுகளா அப்பவங்களாக்கும் என்ன பணிந்து கொள்ளும் முழு ராஜ்யம். அவரே படைச்சவர், அவரே எல்லாத்தையும் உருவாக்குன, அவர்கிட்ட போய் விடுறான். அப்ப எதான் வேண்டவர்? ஆண்டவர் வசனத்தினால். அப்ப ஆண்டவருக்கு வசனம் தெரிஞ்ச கூட வசனத்தினாலும் வேண்டாம். அப்ப பிசாச வசனத்தினால் நாங்கள் எது செய்யலாம்? ஜெயிக்கலாம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு 40 நாள் பிசாசனால் சோதிக்கப்பட்டார். அப்ப 40 நாளும் வனாந்திரத்திலே பிசாசன ஆண்டவர் சோதிக்கப்பட்டிருக்கார். அது என்னன்னு சொல்லப்படவில்லை. பிறகுதான் இந்த 3 சோதனைகளை பொறித்து அவருக்கு பசி உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தன்னை சொல்ற, தன்னை பணிஞ்சுக்கொள்ளு பிசாசு சொல்ற, தன்னை பணிஞ்சுக்கொள்ள. ஆண்டவர் ஆண்டவரும் வசனத்தினால் விட்டார். என்ன? தேவனை பரிச்சயப்படாதிருப்பாய், அவரை மாத்திரம் நீ பணிந்து கொள். அப்பளவு சாத்தானே என்ற போது போய்விட்டான் சில. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே நாம் என்ன செய்யலாம்? பிசாசை ஜெயிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வசனத்தை கொண்டு ஜெயித்தார். கால குதியும் சொன்னான், தூதர் எழுதி கொண்டு போ வசனம் தான் அவனு சொன்னான். எங்களை விட அவனுக்கு நல்லா தெரியும் வசனம். கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேல அவனுக்கு வசனம் தெரியும். எதுவரையும் வசனத்தை கொண்டுதான் பஞ்சித்தான். வசனத்தில் ஒரு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை காரியத்தை ஒரு சந்தேகத்தை உருவாக்க அதே காரியத்தை இங்கே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த ஆண்டவர் வசனத்தினாலே வென்றார். அதான் எடுக்குதல் யோவான் 16:33 சார், உங்களுக்கு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எது? தேவ வசனத்து மூலம் ஜெயித்தார். ஆகவே 1 Corinthians 15:57 பார்த்தால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயத்தை யார் தருகிறார்? இயேசு வசனத்து மூலம் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். வசனம் அவர் பிசாசத்திட்டு மற்றவர்களும் போனாக என்ன நடந்து? உடுப்பும் இல்லாம உண்டும் இல்லாம ஓட்டி ஓட்டமா ஓடி வந்தாங்க. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், உங்களையும் அறிவேன். வேத வசனம் இல்லாட்டி தான். ஆகவே இந்த இயேசு வெளியிருக்க காரியத்தை குறித்து பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆண்டவர் என்ன செய்தார்? குழந்தையில பார்த்தார், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மறித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தால் சதாகாலங்களும் ஜீவிக்கிறார். 7 சபைகளை குறித்து சொல்லும் போது வெளிப்படுத்தல, 7 சபைகளுக்கும் பார்த்தால் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும், ஜெயம் கொள்ளு. 7 சபைகளுக்கும் 7 காரியங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டது, ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அப்ப நாங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், தேவனுடைய வசனத்தினால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே 6வது ஆசீர்வாதம், தேவனுடைய வசனத்தினால் பிசாசை நாங்கள் ஜெயிப்போம். 2010 ஆண்டிலே 7வது கடைசியாக, தேவனுடைய வசனத்தினால் நாவுக்கு இனிமையும் திருப்தியும் அடையலாம். தேவனுடைய வசனம் என்னது? திருப்தி, நாவுக்கு இனிமை. பாருங்கள், 119 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 119 சங்கீதம் 103 வசனம். 119 சங்கீதம் 103 வசனம்.
உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். கசப்பா இருக்கும். இவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? சங்கீதக்காரன் சொல்லி இருக்கான், தேவனுடைய வார்த்தை என் வார்த்தை வனாவுக்கு இனிமையா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, என் வாக்கிய அவைகள் தேனிலும் மதுரமா. அப்ப தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ருசிகரமா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் வேத வசனத்தின்படி நான் நடக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், அதை அனுதினம் வாசிக்க வேண்டும். இனிமே இந்த சங்கீதக்காரர் 119:72 சொல்லப்படுறது, அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். தாவீது சொல்லுங்க எழுதுற சங்கீதத்தில், எனக்கு நலம், நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். அதனால புதிய பாடன் கொடுக்கப்படவில்லை. இப்படி புத்தகமா பைபிளா இருக்கே இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்குது, என்னென்ன மொழிகள் வேணுமோ அத்தனை மொழிகள்ல இருக்குதானே. 273 மொழிகளுக்கு மேல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ் மொழியில இருக்கு. ஏசியாவிலே முதல் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ்ல தமிழ் மக்களை ஆண்டவர் அவசியமா நேசிக்கிறார். அதே தான் கணக்கு கொடுக்கும் இல்லையா? எவ்வளவு அதிகமா கொடுக்கப்படுத, அதிகமா அவன் கணக்கு கொடுக்கும். வேதத்தை வச்சுக்கொண்டு போனவங்களை அந்த சாட்சியா சொன்ன மகான் சொன்ன மாதிரி, ஒரு வருஷத்துக்கு முதல் வச்ச சீப்பு இந்த இதுதான் கிடைச்சேன்னு சொல்லக்கூடாது. வேத வசனத்தை அணுதின நாங்க வாசிக்க வேண்டும். இப்பதான் அநேக அட்டவணைகள் இருக்கு, அநேக புத்தகங்கள் இருக்கு, அதை எடுத்து வச்சு நீங்க வாசிங்க. எல்லா மொழிகளும் இருக்கு, நீங்க எடுத்து வச்சு அதை அந்தந்த ஓடன்படி வாசித்து பாருங்க. ஒரு வருஷத்துல அது உங்கள் வாழ்க்கையில் அது தேனாயிருக்கும், மதுரமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை அது ருசிகரமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். அதான் நான் சங்கீதக்காரர் சொல்ற, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிற நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அதே இடத்துல சங்கீதம் 19:9 கடைசி 10 வசனத்திலே பார்த்தா, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னது? உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவர்கள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, விரும்ப வேண்டும். தேனும் தென் கூட்டிருந்த ஒழுகும் தெனிதலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது என்று சங்கீதக்காரர் 19 சங்கீதத்திலே இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். சரி, இது புதிய பழைய ஏற்பாடு பார்த்தா இசைக்கிற புத்தக சுருள் என்ன சொல்லுகிற? சாப்பிட சொல்லுகிற, சாப்பிட சொல்ல போது சொல்லுகிறார். அந்த இசைக்கள் என் வாக்கி அது தேனை போல தித்திப்பாயிருந்தது. வசனம் உட்கொண்டு விட்டு நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் நீ போய் பேசு என்று சொல்ற காரியத்தை குறித்து அவன் உட்கொள்ளுகிறான். அது என்ன வருது? தேனை போல தித்திப்பா இருந்தது. சிலருக்கு வேதத்தை சொல்றண்டாலும் என்ன செய்யும்? முதல் கொட்டாய்வர், அடுத்த நித்திரவர். சிலருக்கு கிட்டல கேட்டவரால் தனக்கு நித்திரவராட்டி தான் பைபிள வாசிக்கிறார். அப்படி வாசிக்காங்க, பெட்ல இருந்து கொண்டு அங்க இருந்து வாசிக்காங்க, மேசில இருந்து கொண்டு அதுக்கான காரியத்தை ரெண்டு புத்தகங்களை வைத்து அதை வாசிக்கும். அதுக்கு நேரத்தை கொடுங்க, அப்படிதான் நீங்க ஆசீர்வாதிக்க ஆசீர்வாதம் பெறும். இனிமே எருமையாத்திகளை சொல்லுகிற 15 வசனத்திலே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாம இருப்பதற்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உட்கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்காண்டா அந்த காரியத்தை குறித்து சிந்திப்பதில்லை. இப்படி செய்து பாருங்கள், கர்த்தர் தாமதிக்க 2010 முடிவிலே நீங்களே இந்த காரியத்தை சொல்லுங்க, தேவன் இப்படியா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமே சங்கீதம் 37:31 வசனத்திற்கு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் தடைகள் ஒன்று பிசகுவதில்லை. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்குமானால் என் தடைகள் ஒரு நாளும் பிசகுவதில்லை. வார்த்தை இல்லாட்டி என்ன நடக்கும், பிசகு வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், தோல்வி வரும். பிறகு ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் இப்படி என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த எடுத்து வாகத்தை எடுத்திருக்கிறீங்க, தேவன் சொன்ன 7 காரியங்கள் தேவனுடைய வசனத்தினாலே மறுபுறுப்பு அடையலாம். முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது தேவனுடைய வசனத்தினாலே நாங்கள் பரிசுத்தம் அடையலாம், இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது தேவனுடைய வசனத்தினாலே ஆவிக்குற வளர்ச்சி அடையலாம், மூன்றாவது. நான்காவது காரியம், தேவனுடைய வசனத்தினாலே நாங்கள் பக்தி விருத்தி அடையலாம். அஞ்சாவது, தேவனுடைய வசனத்தினாலே ஜீவ பாதையிலே வெளிச்சம் அடையலாம், ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்கலாம், அது எங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்த தேவனுடைய வசனத்தினாலே அது நாவுக்கு இனிமையும் திருப்தி அடைய வைக்கிறதுமாய் இருக்கிறது. 7 காரியங்களை பார்த்தோம். ஆகவே வேதத்திலிருந்து இன்னும் 1-2 வசனங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 68:11 வசனம், சங்கீதம் 68:11.
ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி.
ஆமென். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் மிகுதி, அதிகமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னுமாய் எடுக்கத்தில் அப்போஸ்தலர் 17 பார்த்தால் அந்த பேரையா பட்டிருந்தார், மனோ வாஞ்சியார் நல்ல மொழி பெற்றிருக்கார், மனம் வாஞ்சியாய் வேதத்தை அனுதினமும் வாசித்ததனால் தெசலோனிக்க பட்டத்தை பார்க்கலும் பெரிய பட்டத்தார் நற்குணசாலிகளா இருந்தார். எத்தனை பேருக்கு விருப்பம் நான் நற்குணசாலியா வரணும், எல்லாருக்கும் விருப்பம் என்ன? அப்படியே நீங்க என்ன செய்யணும், தினமும் தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். 2010 நீங்க சரி, நேற்று ஒரு நாள் போயிட்டு இன்றைக்கு 2-3 ஆயிடுச்சு, இன்றைக்கு நாளையில இருந்தாவது இந்த காரியத்தை நீங்கள் திறமிட்டு காரியங்களை செய்து அட்டவணைகளை வேண்டி வாசிக்கிறீங்க, அனுதினம் வாசிக்க வேண்டும். இனிமாய் 2 தெசலோனிக்கேயர் 3:1 3:1
ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க
கடைசியாக சொல்றது
3:1
முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர்
சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
இல்ல 3:1 கடைசியாக, சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிற கூட எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படியா. ஆமா, அப்ப வேதவசனம் பரம்பி மகிமைப்பட வேண்டும் என்றால் முதலாவது என்னங்க வரணும், என்னிடத்துல வரணும் வேதவசனம், என்னிடத்துல தேவனுடைய வசனம் மயம்பட்டாதான் அந்த வசனம் என்ன செய்யும், தரம்பும். இருக்கிற பட்டணங்கள்ல இந்த வருஷத்துல நாங்கள் இங்க ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களை தேவன் வெளிச்சத்தும் பிள்ளைகளா, ஒளியும் பிள்ளைகளா, அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வர்ற பிள்ளைகளா, தேவ வசனம் உங்களை மயப்படுத்தக்கதாய், அதே வேதிலே மற்ற இடத்திலும் அந்த தேவ வசனம் பரம்பி மயப்படத்தக்கதாய் தேவன் இப்படியாய் உங்களை ஒவ்வொருடையும் ஆசீர்வதிப்பதாக. ஆகவே தேவ சமூகத்திலே வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியாது, சகல பிரசத்தை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையை மயப்படுத்துகிறார். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, எத்தனை பேருக்கு இருக்கும். ஆகவே தேவசமத்திலே இந்த ஏழு காரியங்களை தேவசமத்திலே இருந்து நாங்கள் இந்த வருஷத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும். தேவ வசனத்தினாலே இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனா ஏழு தான் நான் எடுத்தேன். தேவனுடைய வசனத்தினாலே இந்த காரியத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறத தக்கதாய் தேவசமத்திலே எல்லாருமாக ஒளிமை நின்று நாங்கள் ஜபித்து கடன் செல்வோம்.